ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකර් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මිනිත්තු 14ක් තිබෙනවා.
ගෞරව උරුපිනර අවර්ගලේ, இன்று இந்த 10வது பாராளுமன்றத்தில் எனக்கு உரையாற்றுவதற்கு கிடைத்ததற்கு உங்களுக்கு எனது முதல் கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று உறுப்பினர் அவர்களே, முதலாவதாக இலங்கையில் வாழுகின்ற தமிழ், சிங்கள, முஸ்லீம் அனைத்து மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதே போன்று இந்த சரித்திரத்தையே மாற்றி அமைத்த ஒரு முக்கியமான தேர்தலாகும். அப்ப அந்த சரித்திரத்தை மாற்றியமைப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து, அதிலும் விசேடமாக வடக்கில் வாழுகின்ற, கிழக்கில் வாழுகின்ற மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் நாங்கள் தெரிவித்துக்கோம். அதேபோன்று நான் கடந்த தேர்தலின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்திருந்தேன். யாழ் மாவட்ட மக்கள் அனைவரையும் சந்தித்திருந்தோம். அப்ப அந்த மக்கள் எங்களுக்கு இலங்கை சரித்திரத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய வெற்றியினை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அப்ப அந்த வெற்றி என்பது மிகவும் முக்கியமான வெற்றியாகும். ஏனென்றால் எங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கில் வாழுகின்ற மக்கள் எங்களை வடக்கில் விசேடமாக யாழ் மாவட்டத்தில் 4வது ஸ்தானத்தில் வைத்திருந்தார்கள். அப்பொழுது என்னிடம் ஒரு சிலர் கேட்கின்ற போது நாங்கள் கூறினோம், ஆம், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 4வது ஸ்தானத்துக்கு வைத்திருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். ஆனால் வாக்குவீத அதிகரிப்பிலே எங்களை இலங்கையிலே 1வது ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் அந்த மக்களுக்கு நன்றி என்று கூறினோம். அது மாத்திரமல்ல, எதிர்வரும் பொது தேர்தலிலே யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களை 1வது ஸ்தானத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்று அன்று நான் நம்பிக்கை தெரிவித்திருந்தேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும், யாழ் மாவட்டத்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு அந்த மக்கள் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இப்ப தேசிய மக்கள் சக்திக்கு ஏன் எதனால் ஒப்படைத்தார்? எங்கள் எல்லோருக்குமே தெரியும், கடந்த தேர்தலின் போது பொதுவாக இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், விசேடமாக இங்கு இருக்கின்ற தென்னிலங்கையில் இருக்கின்ற பிரதான கட்சிகள் அனைத்துமே தேசிய மக்கள் சக்தி தொடர்பாகவும், எங்களுடைய தலைவராக அனுரகுமார் திசாநாயக்க தொடர்பாகவும், எங்களுடைய கட்சியில் இருக்கின்ற முக்கியமான உறுப்பினர்கள் தொடர்பாகவும் பாரிய அவதூறுகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பிறகு விசேடமாக தமிழ் மக்கள் மத்தியில், முஸ்லிம் மக்கள் மத்தியில் இந்த நாட்டில் பாரிய இனக்கலவரம் ஒன்று ஏற்பட போகின்றது, இனங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட போகின்றது. அது மாத்திரமல்ல, மீண்டும் வரிசை யுகம் வரப்போகின்றது. அது மாத்திரமல்ல, மீண்டும் டாலர் 400 ரூபாய்க்கு அதிகரிக்கப் போகின்றது. அதனால் இலங்கை ஒரு இருண்ட யுகத்தை நோக்கி போகப் போகின்றது. அதனால் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, வடக்கில் இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகளும் கூட ஆரம்பத்தில் எங்களை பார்த்து நண்பர்கள் போன்று பாசாங்கு செய்து கொண்டிருந்தவர்களும் கூட அந்த இறுதி சந்தர்ப்பத்திலே எங்களை பார்த்து குறிப்பிட்டார்கள், அல்லது எங்களுடைய செயற்பாடுகளை பார்த்து அவர்கள் நடுங்கி போனார்கள். நடுங்கி போனதன் விளைவாக அவர்களும் குறிப்பிட்டார்கள், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடாது. ஆனாலும் அவைகள் அனைத்தையும் மீறி இலங்கையில் வாழுகின்ற மக்கள், இலங்கையில் வாழுகின்ற மக்கள் மாத்திரமல்ல, இதுநாள் வரைக்கும் யாராலும், அது அபிஷேடமாக தேசிய கட்சிகளால் அசைத்து கூட பார்க்க முடியாத யாழ் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்களும் கூட எங்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்? வேறு எதனாலும் அல்ல. நாங்கள் கடந்த தேர்தலின் போது அந்த மக்களுக்கு நம்பகமானவர்கள் என்கின்றதை நாங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதன் அடிப்படையில் அவர்கள் எங்களை நம்பினார்கள். அது மாத்திரமல்ல, இன்று பலரும் பலவிதமாக கூறுகின்றார்கள், நாங்கள் அந்த அன்று அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று இன்று எங்களுக்கு குறை கூறுகின்றார்கள். ஒரு சிலர் இருக்கின்ற தமிழ் உறுப்பினர்களுடைய பேசுகின்ற பேசுகளின் போது எங்களுக்கு தெரிகின்றது, ஒரு சில ஊடகங்களின் செயற்பாடுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது. அதாவது இந்த 13வது திருத்தத்தை பற்றியோ அல்லது இவைகளை பற்றி இப்பொழுது புதிதாக பேசுகின்ற பேசுபடு பொருளாக மாறியிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒன்று எங்களுக்கு மறந்துவிடக்கூடாது, யாழ்ப்பாணத்திற்கே விஜயம் செய்த எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அன்று அங்கு நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது, வீரசிங்க மண்டபத்தில் நடந்த கூட்டத்தின் பொழுது அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், வேறு எதுவுமல்ல, இங்கு நாங்கள் வந்திருப்பது ஒரு 13 தருவதற்கோ பெடரலை தருவதற்கோ அல்லது வேறு எது விதமான இதுகளை தருவதற்கோ அல்ல. ஆனால் அது வந்து அந்த வகையிலான கொடுக்கல் வாங்கல் அல்ல இன்றைக்கு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. தமிழ் மக்களோடு விளையாடுகின்ற கேம் அல்ல எங்களுக்கு தேவைப்படுகின்றது. முஸ்லிம் மக்களோடு இனிமேலும் கேம் விளையாண்டது போதும் என்கின்ற நிலையில் நாங்கள் இருந்தோம். அதனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பால் எங்களுக்கு தமிழ் மக்களோடு வேறு ஒரு கொடுப்பனவு இருக்கின்றது, வேறு ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது. அந்த கொடுக்கல் வாங்கல் தான் வேறு எதுமல்ல, கடந்த 76 வருட வரலாற்றை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது இந்த நாட்டில் நாங்கள் இப்பொழுது மிகவும் அழுத்தமாக தெரிவிக்கின்ற கருத்து ஒரு ஒன்றிருக்கின்றது, இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்து. அந்த இனவாதம் இனியும் வேண்டாம் என்கின்ற கருத்தினை நாங்கள் இன்று அழுத்தமாக தெரிவிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது என்ற எங்களுடைய நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது 1947 48 53 56 63 70 77 தொடர்ச்சியான இனவாதம் 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 இனவாதம். தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். 1977 ஆட்சி பீடத்திற்கு வந்த அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்தார், 77 ஆட்சி பீடத்துக்கு வந்ததன் பிறகு வந்த மறு நிமிடத்தில் ரத்னபுரம் பலங்குட பெல்முதல போன்ற பிரதேசங்கள், அப்புத்தலை தீயத்தலா போன்ற பிரதேசங்களில் வாழ்ந்த தமிழ் மக்களை அடித்து நொறுக்கிய பாவித்தனமான வேலைகளை செய்தார்கள். பிறகு 78 என்ன செய்தார்கள், 79 அவசர கால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து இன்றும் கூட தமிழ் இளைஞர்கள் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தடுத்து வைப்பதற்கான காரணமாயிருந்த பாவிகள் நாங்கள் அல்ல யார் என்று தெரியும். பிறகு 1980 எடுத்துக்கொண்டால் சரி, 81 யாழ் நூலகத்தை எரித்தவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். அன்று மாவட்ட அபிதி சபை தேர்தல் நடைபெற்றது, அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அந்த தேர்தலுக்கு அங்கிருந்த இளைஞர்கள் பிரபாகரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, உமாமேஸ்வரன் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அங்கிருக்கின்ற இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு, அதாவது தாங்களுக்கு மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் மூலமாக ஜனநாயகத்துக்கு பிரவேசிப்பதற்கு அது ஏதோ ஒரு தீர்வினை நோக்கி பிரவேசிப்பதற்கு இருந்த செயற்பாட்டை சந்தர்ப்பத்தை இல்லாது செய்து ஓட்டின் மீது இருந்த நம்பிக்கைக்கு வேட்டு வைத்து 94 நூலகத்தை எரித்து 94,000 புத்தகங்களை கொளுத்திய பாவிகள் யார், நாங்கள் அல்ல. அன்று யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த வகையில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அத்தோடு 83 ஜூலை இனக்கலவரத்தை எடுத்துக்கொண்டு அன்று ஏற்பட்ட கரும்புள்ளி இன்னமும் எங்களுக்கு மாறவில்லை. அதனால் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு தீர்மானித்திருக்கின்றார்கள், இந்த வகையான வரலாறு 76 வருட வரலாறாகும். அந்த 76 வருட இந்த சாபக்கேடு என்பது வேறு எதுக்கும் அல்ல, இந்த சாபக்கு இதுக்குத்தான். அப்ப இந்த சாபக்கட்டிலிருந்து இந்த நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டுமா இல்லையா என்கின்ற தேவை இன்றைக்கு இருக்கின்றது, கேள்வி இருக்கின்றது. அப்ப அந்த கேள்விக்கான பதிலாகவே இலங்கையில் வாழ்கின்ற மக்களும் குட்ட குட்ட சதாகாலமும் குனிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அல்ல, நாங்களும் இவைகளை புரிந்து கொள்ள முடியும், எங்களுடைய அரசியலை புரிந்து கொள்ள முடியும், அரசியல்வாதிகளுடைய லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை மக்கள் தாங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக விடையளித்திருக்கின்றார். அந்த விடையளிப்பின் காரணமாகவே முழு நாட்டில் வாழ்கின்ற மக்களும் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியை அரவணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அரவணைத்துக் கொண்ட மக்களை நாங்கள் அகால தழுவிக் கொள்வதற்கு தயார். அது தமிழா, சிங்களமா, முஸ்லீமா, அல்லது ஐக்கிய தேசிய கட்சியா, டிஎன்ஏவா, புலியா, பூனையா, புரட்டா என்பது எங்களுக்கு தேவைப்படாது. அந்த வகையில் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற தொனிபொருளின் கீழ்ந்து நாங்கள் செயல்படுகின்ற ஒரு இயக்கமா. அந்த அவ்வாறு நாங்கள் செயல்படுகின்ற போது தான் நாட்டுக்கு தேவைப்படுகின்றது கொள்கை. அந்த கொள்கை வேலை திட்டம் இருக்கின்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வேலை திட்டம் கொள்கை பிரகடனத்தினுடைய உரைக்காகவே கடந்த வாரம் எங்களுடைய தலைவரும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரக் குமார் சனநாயக் அவர்கள் இந்த சபைக்கு உரையாற்றினார். அந்த உரை தொடர்பாக அவர்களுடைய விளக்குகள் தொடர்பான விவாதமே இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இங்கிருக்கின்ற ஒரு சில கட்சிகள் கடந்த காலங்களில் செய்ய வேண்டிய அநியாயங்கள் அனைத்தையும் செய்தவர்கள், எமது நாட்டை வறுமை பிடிக்குள் தள்ளியவர்கள், எமது நாட்டை கடன் மேட்டை உயர்த்தியவர்கள், எமது நாட்டினுடைய கலாச்சாரத்தை சீரழித்தவர்கள், அதிலும் வடக்கில் அதி மோசமான நிலைமை ஏற்படுத்தியவர்கள் இன்று எங்களை பார்த்து கூறுகின்றார்கள், நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வந்து இன்னும் 10 நாள் ஆகவில்லை. அந்த 10 நாளுக்கு இடையில் நாட்டில் 76 வருடங்களாக இருந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசம் செய்தவர்கள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் பிரச்சனையை தீர்த்து விடுங்கள் என்று. ஆகவே சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, அப்ப இவ்வாறான பிரச்சனைகள் ஊடாகவே இன்று எங்களுடைய இந்த விவாதம் இடம்பெறுகின்றது. அந்த விவாதத்தின் பொழுது ஒரே விடயத்தை மாத்திரம் நான் இறுதியாக கூறலாம் என்று நினைக்கின்றேன். விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அண்மையில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. நாட்டு மக்கள் இன்றைக்கு விசேடமாக மலையகத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களுடைய பரம்பரை 200 வருடங்களுக்கு மேலாக இன்னமும் கூட கொத்தடிமைகளாட்டம் வாழுகின்ற மக்கள், அவ இந்த நிலைமையில் இருந்து இந்த நாட்டு மக்களை மீட்போம் மீட்பார்கள் என்று அங்கிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளை அல்லது தொழிற்சங்கவாதிகளை நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்கள் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள். ஆனால் அவைகள் அனைத்தும் இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாத கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு மலையகத்தை மாற்றி அமைக்க முடியாது, நுவகலியா மாவட்டத்தை மாற்றி அமைக்க முடியாது, பதுரை மாவட்டத்தை, கண்டி மாவட்டத்தை, கேகல மாவட்டத்தை, மாசலை மாவட்டத்தை மாற்றி அமைக்க முடியாது என்று கூறியவர்கள் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற எங்களுடைய மலையக மக்கள் அந்த சரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் இன்றைக்கு குட்ட குட்ட குனிந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அல்ல என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த செய்தியை நாங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொண்டிருப்போம். அந்த விளங்கிக் கொண்டதன் விளைவாக எதிர்வரும் காலங்களில் இந்த எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில் ஒரு புது யுகத்தை ஆரம்பிப்பதற்கு அல்லது புதிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த அதன் விளைவாகவே இன்றைக்கு எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலும் கூட இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் சரி, அவர்களுடைய வீட்டு பிரச்சனை சம்பந்தமாகவும், காணி பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய சம்பள உயர்வு பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய சுகாதாரம், கல்வி போன்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் இவை கூடுதலான கரிசனை செலுத்துகின்ற ஒரு ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு நாங்கள் மாற்றமடைந்திருக்கின்றோம். அந்த வகையில் எதிர்வரும் காலங்களிலே நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொண்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். விசேடமாக
இன்று
காலையில் பேசிய கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான விவாதங்கள் காணாமல் போனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக, நிச்சயமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமான பிரச்சனை எடுத்துக்கொண்டால் கூட அது எங்களுக்கும் வேதனையாக இருக்கின்றது. எங்களுக்கும் அந்த உணர்வு எங்களுக்கு என்னவென்று தெரியும். அது மாத்திரமல்ல, இந்த இடத்தில் நான் ஒரு விரடத்தை சுட்டிக்காட்ட வேண்டும், அதாவது காணாமல் போன குடும்பங்களில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை என்னவென்று. அந்த வகையில் கௌரவ சபையை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நாட்டில் இருக்கின்ற உயர் பதவியில் இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அவருடைய சகோதரனும் கூட 1988 காணாமல் போயிருக்கிறார். இன்றும் கூட அவர்கள் அந்த போதி பூஜா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக மிகவும் ஆழமாக எங்களுக்கும் தெரியும். அந்த வகையில் அவைகள் சம்பந்தமாகவும் கூடுதலான கரிசனையோடு எதிர்வரும் காலங்களில் செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.